கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அர்மகதோன் யுத்தம் பாடம் ஒன்று, பழிவாங்கும் நாள், தி டே ஆஃப் வெஞ்சன்ஸ். போன வாரம் இந்த பாடத்துக்குள்ள நாம் நுழைந்திருந்தோம். பழிவாங்கும் நாள் குறித்து தேவன் அவருடைய வசனங்கள்ல எங்கேயெல்லாம் பேசியிருக்கிறாரோ அந்த வசன பகுதிகளை நாம முதலாவது தியானித்தோம். அந்த வசனங்கள் கூறுகிறபடி அந்த பழிவாங்கும் நாளில் இந்த உலகத்தின் மீதான தேவனுடைய நியாய தீர்ப்பு தேசங்கள் மீதான நியாய தீர்ப்பாக, அமைப்புகள் மீதான நியாய தீர்ப்பாக, அதாவது தேசங்கள் அமைப்புகள் என்ற ரீதியிலான நியாய தீர்ப்பாக உலக ஜனங்கள் எல்லோர் மேலும் வரும் என்று நாம பார்த்தோம். அதே சமயம் ஜனங்களுடைய தனிப்பட்ட நியாய தீர்ப்பு 1000 வருட அரசாட்சியில அது சம்பவிக்கும் என்பதையும் கூட பார்த்தோம். இந்த 2 நியாய தீர்ப்புகளுக்கும் உள்ள சின்ன வித்தியாசத்தை அன்னைக்கு உங்களுக்கு நாம சுட்டி காண்பித்தோம். அடுத்து அந்த பழிவாங்கும் நாள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்நாட்கள்ல ரொம்பவே சமீபித்திருக்கிறது என்பதை சகோதரர் ரசூல் அவர்கள் 1897 வருஷத்திலேயே அவர் அங்க குறிப்பிட்டிருந்ததை நாம் அங்க கவனித்தோம். படிக்கும் போது இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 115-120 வருடங்களுக்கு பிற்பாடு பார்க்கும் போது உண்மையிலேயே இந்த பழிவாங்கும் நாள், கர்த்தருடைய பழிவாங்கும் நாள் மிக அருகாமையில இருக்கிறத நாம அங்க புரிந்து கொள்ள நமக்கு அங்க உதவும் சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமில்ல, முக்கியமான பாயிண்ட் நாம சிந்திச்சது சகோதரர் சொல்லி, சோ இந்த பழிவாங்கும் நாள் ரொம்ப சீக்கிரமா இந்த பூமியின் மேல வருவதற்கு ஆயத்தமாக்கக்கூடிய காரியங்கள் ரொம்ப வேகமாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதா சகோதரர் அங்க குறிப்பிட்டார். அது மாத்திரமில்ல, இந்த கர்த்தருடைய பழிவாங்கும் நாள் இந்த பூமியின் மீது ஒரு மிகப்பெரிய உபத்திரவமாக ஆரம்பிச்சு அந்த அர்மகதோன் யுத்தத்துக்கு வழி நடத்தக்கூடிய அந்த காரியங்கள் அது யாருனாலையுமே அங்க தடுக்க முடியாது என்பதை கூட நாம் அங்க பார்த்தோம். சோ இந்த அர்மகதோன் வெகு அருகாமையில சமீபித்து நம்ம உலகத்தின் மீது நிறைவேறுவதற்கு எல்லா காரியங்களுமே அதற்கு இசைவாக ரொம்ப வேகமா நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். அது யாருனாலையுமே அங்க தடுக்க முடியாது என்பதை கூட பார்த்தோம். ஆனா இந்த காரியங்கள் சொல்லப்பட்டதுக்கான காரணம், பரிசுத்தவான்கள், பூமியில இருக்கிற பரிசுத்தவான்கள் இதையெல்லாம் குறித்து எச்சரிப்படைந்து இந்த கடைசி நாட்கள், இந்த நியாய தீர்ப்பு, இந்த அமைப்புகள் ரீதியா உலக ஜனங்கள் நியாயம் தீர்க்கப்படும் போது அவர்கள் விழிப்புள்ளவங்களாக இருந்து தெளிவுள்ளவங்களாக இருந்து தங்களுடைய ரட்சிப்பு அவங்க பார்த்துக் கொள்வாங்க. சோ இதுக்கு ஏதுவா சகோதரர் இது எழுதியிருக்கிறதாக கூட நம்ம அங்க பார்த்தோம். சோ இந்த விஷயங்கள்லாம் முதல் பாடத்துல போன வாரம் நம்ம பார்த்துட்டோம் சில விஷயங்கள். சோ இன்னைக்கு மேற்கொண்டு முதலாவது பாடத்துல சில பகுதிகள் நாம அங்க பார்க்கிறோம். சோ இந்த பழிவாங்கும் நாள், இது கர்த்தர் பழிவாங்கக்கூடிய நாள், இந்த உலகத்தின் தேசங்கள் அமைப்புகள் எல்லாரையும். சோ இந்த பொலி வழங்கும் நாளினுடைய தன்மை பற்றி சில வசனங்கள்ல ஆராய்ந்து பார்க்கும் போது ஒரு முக்கியமான வசன பகுதி சகோதரர் அங்க குறிப்பிடுறார். அது ஏசாயா 63 அதிகாரம் முதல் 3 வசனங்கள்ல இருக்கு. படிங்க அப்படி ஆறாம் வசனம் வரைக்கும்.
நீதி சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்கள் மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாக்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமை எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமை என்னை தாங்கிச்சு. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெளியாக்கி அவர்கள் காரத்தை தரையிலே இறக்கப்பட்டேன்.
இந்த வசன பகுதிக்கு பதில் இந்த முதல் பாடத்துல இந்த கர்த்தருடைய பழிவாங்கும் நாள் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று விவரிப்பதற்காக இந்த பகுதிக்கு நம்முடைய கவனத்தை அங்க திருப்புறார். சோ இந்த வசனத்துல ரொம்ப அருமையான சில காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பழிவாங்கும் நாள் எப்படி இருக்கும், யார் மேல இருக்கும், ஏன் இருக்கும், இந்த விஷயங்கள் நாம அங்க தெரிந்து கொள்ளலாம். சோ அந்த பழி வாங்குதல் யார் மீது இருக்கும், எவ்விதமாக இருக்கும், அந்த விஷயம் நம்ம அங்க புரிந்து கொள்ளலாம். ஏன்னா அந்த வசனம் ரொம்ப தெளிவு. ஏதோவிலும் அதில் உள்ள போஷா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்களுடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிறோம். இவர் யார்? ஏசாயா அங்க ஒரு கேள்வி அங்க இருக்கிறார். போஸ்ரா, அதாவது ஏதோ அதனுடைய தலைநகரம் போஸ்ரா பட்டணத்தில இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்களோட மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறவர், தமது மகத்தான வல்லமையில எழுந்தருளி இருக்கிறவர் யார் இவர்? ஏசாயா தீர்க்க தரிசனம் கேட்கும் போது பதில் அதுக்கு சொல்லும் போது நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. அதுக்கு அங்க தேவன் அங்க பதில் சொல்றாங்க. மறுபடியும் ஏசாய கேள்வி, உங்களுடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? அதுக்கு பதில், நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது, என் உறுப்பை எல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையில இறங்க பண்ணினேன். தேவன் இங்க அங்க ஏசாயானுடைய கேள்விக்கு அங்க பதில் சொல்வது அங்க பார்க்கிறோம். சோ இந்த வசன பகுதி சுவிசேஷ யுகத்தின் முடிவுல நடக்கிற காரியங்களை ரொம்ப அருமையாக சித்தரிக்கிறது. அப்போ அந்த காரியங்கள் அவ்விதமாகவே நிறைவேறும் போது இருக்கிறவராக தன்னை உணர்ந்து கொண்டு ஏசாயா இந்த கேள்வி கேட்கிறார். முதல் கேள்வி, யார் இவர்? அவர் எங்க இருந்து வரார்னா, ஏதோமிலும் அதில் உள்ள போஸ்ரா பட்டணத்தில் இருந்து வரார். சாயம் தீர்ந்த வஸ்திரம் போட்டிருக்கிறார், ஆனா மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறார். அது மாத்திரமில்ல, மகத்தான வல்லமையில எழுந்தருளி இருக்கிறார். யார் இவர்? சோ ஏதோம் போஸ்ரா, இங்கிருந்து தான் அவரு அங்க வருவதாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாக்குறோம். சோ ஏதோம் உங்களுக்கு நினைவு இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம், ஏ நம்ம கரெக்ட். இஸ்ரேல் கிளாஸ்ல கூட நாம அதை பார்த்தோம். சோ ஏதோ யாருக்கு கொடுக்கப்பட்டுட்ட பெயர் அப்படின்னா யாக்கோபினுடைய மூத்த பையன் இல்லைங்க, மன்னிக்கணும், ஈசாக்கினுடைய மூத்த பையன், அவருக்கு அங்க கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர். அது ரொம்ப முக்கியமா ஏன் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவர் தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டார், விற்று போடுறது. அங்க பாக்குறோம் மஸ்னா நம்ம வாசிக்கலாம் ஆதி ஆகமம் 25:30-34. இப்படியாக தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகம், சுருக்கமா நாம வெளிப்படையா சொன்னா தன்னுடைய பிறப்புரிமை அங்க கூலுக்காக யாக்கோபு கிட்ட அங்க விற்று போடுறது அங்க நாம பாக்குறோம். சோ இதனால அவருக்கு என்ன பேர் அங்க கொடுக்கப்படுது, ஏதோம். சோ நம்ம ஏன் இந்த விஷயம் பார்க்கிறோம்னா இந்த பழி வாங்கும் நாளினுடைய தன்மை எப்படி இருக்கும், யார் பழி வாங்குவா, யாரை பழி வாங்குவாங்க, எதுக்கு பழி வாங்குவாங்க, எப்படி பழி வாங்குவாங்க என்பது எல்லாமே இந்த வசன பகுதியில ரொம்ப பியூட்டிஃபுல்லா அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அப்போ அந்த வசன பகுதி பார்க்கும் போது ஏதோம்ல இருந்து போஷரா பட்டணத்திலிருந்து ஒருத்தர் அங்க வருகிறார், மகத்துவமாய் உடுத்தி வைக்கப்பட்டிருக்கிறவர், மகத்துவமான வல்லமையில அவரு அங்க வர்றார், அவருடைய வஸ்திரம் சாயம் தீர்ந்திருக்குது. சோ அதனால முதல்ல அந்த ஏதோம் அதனுடைய அர்த்தம் தான் நம்ம அங்க பாக்குறோம். சோ பழைய ஏற்பாட்டுல ஏதோம் என்று போய் பார்க்கும் போது இப்ப படிச்ச வசனங்கள் ரொம்ப தெளிவா நமக்கு அங்க காண்பிக்குது, அது ஏசாக்கு கொடுக்கப்பட்டுட்ட பெயர். ஏன் அந்த பெயர் அவருக்கு அங்க கொடுக்கப்பட்டுச்சுன்னா அவர் தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகம், ரொம்ப விசேஷமான ஒரு ஆசீர்வாதம், தன்னுடைய பிறப்பு உரிமை, பர்த் ரைட், அத அற்பமான கூலுக்கு, அற்பமான ஒரு பொருளுக்காக அதை இழந்துடுவார். சோ இதை இழந்தனால இவருக்கு வந்துட்ட பெயர் என்ன, ஏதோம். சோ அப்போ அந்த ஏதோம் பெயர் நமக்கு அதனுடைய அடையாள அர்த்தம் புரிந்து கொள்ளணும்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறபடி ஒரு அடையாளத்தை புரிந்து கொள்வதற்கு அந்த அடையாளத்தை முதல்ல நல்லா என்ன பண்ணணும், அங்க பார்க்கணும். ஏன்னா இந்த வசனத்துல வருகிறவர் ஏதோம்ல இருந்து போஷ்ரால இருந்து வரா, அங்க நடக்குது பழி வாங்குதல், ரொம்ப முக்கியம். ஏதோம் போஷ்ரா அங்க இருந்து வரார், வருவர்கிட்ட அவருடைய வஸ்திரம் எல்லாம் பார்த்தா கரை ஆயிருக்குது, ரத்தம் ஆயிருக்குது. விஷயம் என்னன்னா அந்த ஏதோம்ல அந்த போஷ்ரால பழி வாங்கிட்டு வரா. சோ அந்த பழிவாங்கப்படுகிற பட்டணமா சொல்லப்பட்டிருக்கிறது ஏதோம் போஷ்ரா. அப்படி சொல்லும் போது இந்த சம்பவம் சுவிசேஷ யுகத்தின் முடிவுல நடக்கிற கர்த்தருடைய பழிவாங்கும் நாளை அருமையா காண்பிக்குது என்று சொல்லும் போது அப்ப இந்த ஏதோம் என்பதன் மூலம் யாரு அல்லது எந்த வகுப்பாறு குறிப்பிடப்படுறாங்கன்னு நாம கண்டுபிடிக்கிறது அவசியம். ஏதோனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் கண்டுபிடிக்கணும்னா ஏதோ கொஞ்சம் நாம பாக்குறோம். பார்க்க போது ரொம்ப சிம்பிள், ஏதோ ஏசாக்கு கொடுக்கப்பட்ட பேர், ஏன் கொடுக்கப்பட்டுச்சு, சிரேஷ்ட புத்திர பாகம், தன்னுடைய பிறப்புரிமைய அற்பமான விஷயத்துக்காக எழுந்ததுனால அவர் பெற்றுக்கொண்ட பேர் ஏதோ. சோ இது இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஏதோம் யாருக்கான ஒரு அடையாளமான பெயரா இருக்கணும்னா இது ஒரு வகுப்பார். இந்த வகுப்பார் என்ன பண்ணிருக்கணும், நிழலில் இருக்கிற ஏதோ போலயே தங்களுடைய பிறப்புரிமை எழுந்திருக்கணும், அதே நேரத்தில் எழுந்திருக்கணும் நிழலில் இருக்கிற ஏதோ போலவே அற்பமான விஷயங்களுக்காக எழுந்திருக்கிறோம். புரியுதுங்களா? நிழல் ஏதோவும் பார்க்கும்போது சிரேஷ்ட புத்திர பாகத்தை அற்பமான கூலுக்கு இழந்தவர், அதனால் அந்த பேர். இந்த பேர் நம்ம ஸ்பிரிச்சுவலா ஒருத்தருக்காக பயன்படுத்துறோம் என்று சொல்ல போது கண்டிப்பா அந்த உலக பார்க்கக்கூடிய எப்படி இருக்கணும், அந்த நிழல்ல இருந்த கேரக்டர் இவங்கக்குள்ள இருக்கணும். இவங்களும் எப்படி பட்டவங்களா இருக்கணும்னா தங்களுடைய பிறப்புரிமை போன்ற ஒரு விஷயத்த அற்பமான சில விஷயங்களுக்காக இழந்திருக்கக்கூடிய ஜனங்கள். யார் இந்த ஜனங்கள்? இஸ்ரேல். அது பழைய நிழலும் பொருளும் இல்லைங்களா? கரெக்ட் தான். ஆனா அது பட் நம்ம இங்க யூஸ் பண்றது அது நீங்க மைண்ட்ல வச்சுட்டே இருக்கணும். கர்த்தருடைய பழி வாங்கும் நாள் அது சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவுல நடக்கிற காரியங்களுக்கு இது அறிகிறது. கோணத்துல போது மைண்ட்ல வைக்கிறது ரொம்ப நல்லது. சோ இந்த பாடம் தலைப்பே நம்ம சொல்லிட்டோம், முதல் பாடம் கர்த்தருடைய பழி வாங்கும் நாள், தி டே ஆஃப் வெஞ்சன்ஸ் சொல்லிட்டோம்னா சுவிசேஷ யுகத்தின் முடிவுல நடக்கிற விஷயம், நடக்கிற விஷயங்கள் பழி வாங்கப்படுகிற விஷயமா வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. பழி வாங்குகிறார் கர்த்தர். யாரை பழி வாங்குறார், எப்படி பழி வாங்குறார், எதுக்கு பழி வாங்குறார் என்ற விஷயம் எல்லாம் இந்த வசன பகுதியில் ஏதோங்கிற வார்த்தைக்குள்ள இருக்கு. அதுதான் நம்ம பார்ப்போம். அப்போ யார் இந்த ஏதோ? சுவிசேஷ யுகத்தின் முடிவில் கர்த்தரால் பழி வாங்கப்படுகிற ஏதோ வகுப்பார். இவர்கள் பழைய ஏற்பாட்டின் ஏதோ, அதாவது ஏசா போல தங்கள் பிறப்புரிமைய அற்ப விஷயங்களுக்கே வித்திருக்கிறாங்க. சோ இவர்கள் யார் என்று பார்க்கும் போது தீர்க்கதரிசிகள் எல்லோரும் இவங்களுக்கு ஏதோ வார்த்தை பயன்படுத்துறதா பிரதர் இங்க குறிப்பிடுறார். சோ இது யாருன்னா தங்களை பெயர் அளவுல கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளக்கூடிய கிறிஸ்தவ ஜனங்கள், கிறிஸ்தவ தேசங்களை குறிக்கும். கிறிஸ்டண்டம், கிரைஸ்ட் கிங்டம். சோ கிறிஸ்தவ மண்டலத்தை ரொம்ப அருமையா குறிக்கிற ஒரு அடையாளம் பழைய ஏற்பாட்டுல சிம்பாலிக்கா அடையாளமா பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா அது யாரை குறிக்கிறது என்று பார்க்கும் போது பேரளவில் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ தேசங்கள், ராஜ்யங்கள் எங்க குறிக்குது. சோ ஏதோம் பார்க்கும்போது த கிறிஸ்டன்டம், கிறிஸ்டியன் வேர்ல்டு, இதுக்கு ஒரு அருமையான அடையாளம். சோ அப்போ பாருங்க நமக்கு நல்லா தெரியும், இப்போ கிறிஸ்டன்டம், கிறிஸ்தவ மண்டலம் அல்லது கிறிஸ்தவ தேசங்கள் என்று சொல்லும் போது இந்த வார்த்தை அதனுடைய அர்த்தம் இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா இருக்கு இல்லைங்களா? கிறிஸ்தன்டம் ஏன் வந்துச்சு? கிரைஸ்ட் கிங்டம் என்று அவங்க தங்களை சொல்லிக் கொள்கிறான். அமெரிக்கா, ஐரோப்பிய தேசங்கள் முக்கியமா. சோ இந்த தேசங்கள் தங்களை எப்படி அழைத்துக் கொள்றாங்க? நாங்கள் கிறிஸ்தவின் ராஜ்யங்கள் இல்ல, கிரைஸ்ட் கிங்டம், கிறிஸ்தவின் ராஜ்யங்கள் என்று அவங்க சொல்லிக் கொள்ளுகிற அந்த பெயர். அப்படி சொல்லிக் கொள்ளுகிறவங்க தான் இந்த ஏதோம் குறிக்கிறது. சரி, அவங்க சொல்லிக் கொள்ளுகிறாங்க என்று சொல்லும் போது நமக்கு நல்லா தெரியும் அவங்க பேரளவில் தான் என்ன பண்றாங்க, சொல்லிக் கொள்றாங்க. ஆனா அவங்க உண்மையிலேயே கிறிஸ்துவின் ராஜ்யங்களா என்று கேள்வி கேட்டால் சிந்திக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ஆனா நமக்கு நல்லா தெரியும் தங்களை கிறிஸ்துவின் ராஜ்யங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய தேசங்கள் அதை ஏன் தங்களுக்கு சொல்லிக் கொள்றாங்கன்னா ஒரு பகத்துக்காகத்தான், ஒரு மேட்டிமை எண்ணத்துல அவங்க சொல்லிக் கொள்ளுகிறாங்களே தவிர உண்மையிலே அவர்கள் கிறிஸ்துவின் ராஜ்யங்கள் இல்லை என்பது நமக்கு நல்லாவே அங்கு தெரியும். பதில் சொல்லிக்கிற மாதிரி கேள்வி கேட்கிறார், இவங்க கிறிஸ்தவன் ராஜ்யங்களா? அந்த கேள்வி அந்த விளக்கத்தினுடைய ஆழம் கண்டிப்பா நம்ம நிறுத்தத்துக்குள்ள போனோம். ஏன்னா கிறிஸ்தவன் ராஜ்யங்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த தேசங்கள் அவங்களுடைய போக்கு நாம கவனிச்சனா எங்க கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவின் அன்பு அவங்கக்கிட்ட இருக்கு? அவங்க போருக்கு தங்களை ஆயத்தப்படுத்தும் விதம், அவர்களை நடத்துற போர்கள், அவங்க நடத்துற போர்களினால எத்தனை பேருடைய கண்ணீர்கள் கதறல் இந்த உலகத்துல நடக்குது, அது அமெரிக்காவா இருந்தாலும் சரி இல்ல வேற ஐரோப்பிய தேசங்களா இருந்தாலும் சரி, இந்த தேசங்கள் தங்களை வழிநடத்தி கொள்ளுகிற விதம் பார்த்தா சாதாரண தேவனை அறியாத ஜனங்கள் விடமோசமாக அங்கிருக்குது. சோ இப்படி ஒரு கொடூரமா சக மனிதர்கள் மேல நீதியற்ற முறையில எல்லா விதமான வன்முறை, சுயநலத்துக்கான போர்கள், கொலைகள் எல்லாம் செய்யக்கூடிய இந்த தேசங்கள் தங்களை கிறிஸ்துவின் ராஜ்யம் என்று சொல்லும் போது அது உண்மையா இருக்குமா? பிரதரசல் கேள்வி கேட்டு வாய்ப்பே அங்க இல்ல. ஒருவேளை இல்ல, இவங்க கிறிஸ்துவின் ராஜ்யங்கள் தான் என்று சொல்லி யாராவது நிரூபிக்க முயற்சி செய்துட்டா கூட அவங்க மனசு கூட ஒத்து போனோம், சாச்சாச்சா இவங்க யார் இல்ல, கிறிஸ்துவின் ராஜ்யங்களே இல்லவே இல்லை என்று சொல்லும். வசனத்துல வாசிக்கிறோம் வருபவர் அந்த ஏதோவில் இருந்து தான் வர்றார், அந்த ஏதோவத்தான் பழி வாங்கிருக்கிறார். பழி வாங்கப்பட்டது முதல்ல யார் என்று பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டை நிழல் போய் அதனுடைய தன்மை பார்த்து இங்க நாம ஈதோ ஏதோ யார் கண்டு கொண்டிருக்கிறோம், யார்னா தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளக்கூடிய அந்த கிறிஸ்தவ ராஜ்யங்களை ரொம்ப அருமையாக அங்க குறிக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனா இந்த கிறிஸ்தவ ராஜ்யங்களுக்கு ஏதோ என்று பெயர் சூட்டியிருக்கிறது ரொம்ப பொருத்தம். ஏன்னா பழைய ஏற்பாட்டின் ஏதோ நிலையான ஏதோ என்ன செய்தாரோ அதே விஷயம் இந்த சுவிசேஷத்தின் முடிவில் ஏதோ என்று அழைக்கப்படுற கிறிஸ்தவ மண்டலம் கூட செய்திருக்கு. எப்படி பாரு, இந்த கிறிஸ்தவ தேசங்கள் போர் நேரத்தில் பெரிய ஸ்லாக்கியம் வாங்கிட்ட தேசங்களா இருந்தான். ஏன்னா இந்த தேசங்கள்ல தேவன் முதல்ல தம்முடைய வார்த்தைகள் அங்க கொடுத்திருந்தார். எப்படி சுவிச மன்னிக்கு யூத யுகத்துல பார்க்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் முதல்ல வார்த்தை தரப்பட்டிருந்துச்சு மாம்சீக இஸ்ராயலர்களுக்கு அங்க கொடுக்கப்படுறது போல, இங்க சுவிசேஷ யுகத்துல பார்த்தோம்னா தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய வார்த்தையா இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கிறிஸ்தவ தேசங்களுக்கு அங்க முதலாவது அங்க கொடுக்கப்பட்டிருந்தது என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள் அது நிரூபிக்கலாம். ஏன்னா தேவனுடைய வார்த்தையினால பிரகாசிக்கப்பட்டிருந்ததுனால நேரடியாகவோ மறைமுகமாகவோ கிறிஸ்தவ தேவனுடைய வார்த்தைகளை பெற்றிருந்ததுனால இந்த தேசங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கியிருந்தோம். அதனால்தான் நாம ரொம்ப ஆச்சரியமா நாம பார்க்கிறோம் மேற்கத்திய நாடுகளினுடைய எல்லா துறைகளிலும் அவங்க அடைந்திருக்கிற வளர்ச்சி. சோ வெள்ளைக்காரர்கள் என்று நாம சொல்லிடுறோம், அவங்க எல்லா விதத்திலையும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறாங்க நம்ம பார்த்தோம்னா. சோ நம்ம போன்ற ஜனங்கள் அப்படி இல்லை கண்டிப்பா. சோ இந்த ஆசிய கண்டம் ஆப்பிரிக்க கண்டம் இங்க இருக்கிற ஜனங்கள் போல இல்லாம, சோ இந்த கிறிஸ்தவ தேசங்களா இருக்கிற அமெரிக்கா யூரோப்ல இருக்கிற தேசங்கள் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அது தேவனுடைய வார்த்தை அவங்களுக்குள்ள இருந்துக்குது. சோ முதல்ல இவர்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம் அங்க பெற்றிருந்தாங்க. அது ஒரு காரணம் சகோதரர் சொல்ற, அது மாத்திரம் இல்ல அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கான காரணம் உண்மைதா. சுவிசேஷம் அவங்களுக்குள்ள ரொம்ப அதிகமா இருந்துச்சு அந்த வாய்ப்புக்குள்ள அவங்க வந்தாங்க கிறிஸ்தவ தேசங்கள். அது மாத்திரம் இல்ல, அதே தேசங்களுக்குள்ள அந்த கிறிஸ்தவ மண்டலத்தின் உதவியோடு சிலர் அங்க தோன்றினாங்க. அதுதான் சொல்லலாம், அந்த கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய உதவியோடு அவங்களுடைய ஒரு ஆதிக்கத்துல ஒரு தோன்றினாங்க. அவங்களுடைய ஒரு ஆதரவோட அவங்களுடைய ஒரு அவங்களை ஒரு கருவியா பயன்படுத்தப்பட்டு ஒரு ஜனம் முன்னிருந்து எழும்பினாங்க. யாருன்னா உண்மையிலேயே சில பரிசுத்தவான்கள், உண்மையான சுவிசேஷத்தின் ஒளி பெற்றுக்கொண்ட உண்மையான பரிசுத்தவான்கள் இந்த கிறிஸ்தவ மண்டலத்துல தான் இருக்கிறாங்க. சோ இந்த கிறிஸ்தவ மண்டலங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு ஒரு முதல் காரணம் சொல்லும் போது சுவிசேஷ ஒளி அவங்களுக்குள்ள முதலாவது தரப்பட்டிருந்தது, அதை பெற்றிருந்தாங்க. அதனால நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆசீர்வாதம் பெற்றிருந்தாங்க. அது மாத்திரமில்ல, அவங்களுக்குள்ள இருக்கிறாங்க உண்மையான தேவனுடைய பரிசுத்த வான்கள். அவங்களை பத்தி சொல்லும் போது ரொம்ப அருமையா சொல்றாங்க. சோ அந்த ஒரு சில பரிசுத்தவான்கள் இந்த கிறிஸ்தவ மண்டலங்கள்ல இருக்கிறதுனால்தான் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, அந்த கிறிஸ்தவ மண்டலத்துக்கு உப்பு போல இருக்கிறாங்க. அதனால உப்பு எதையுமே என்ன பண்ண விடாது, கெட்டு போக விடாது. இந்த கிறிஸ்தவ மண்டலங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா பெயரளவுல கிறிஸ்தவ மண்டலங்களா இருந்தாலும் இன்னும் கூட முற்றிலுமே அழிந்து போகாம இருக்கிறதுக்கு காரணம் இவங்களுக்கு மத்தியில் இருக்கிறாங்க உப்பு போன்ற உண்மையான பரிசுத்தவான்கள். அந்த பரிசுத்தவான்கள் அவங்களுடைய அந்த முன்னுதாரணமான ஒரு தெய்வீக வாழ்க்கை, அப்புறம் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு வருவதில் அவங்க வெளிப்படுத்துற முயற்சிகள், இதெல்லாம் அவங்களை எப்படி வச்சிருக்குன்னா கிறிஸ்தவ மண்டலத்துல உலகத்துக்கு வெளிச்சம் போல அந்த ஒரு சிறு வகுப்பார அங்க வச்சிருக்கிறது என்று அங்க பாக்குறோம். சோ என்ன சொல்ல வரோம், சோ இந்த கிறிஸ்தவ மண்டலம் பார்க்கும் போது முதல்ல சுவிசேஷத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் ஸ்லாக்கியம் தேவனிடத்திலிருந்து இவங்க தான் பெற்றாங்க, அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்குள்ள உண்மையான பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, இருந்துட்டு இந்த மண்டலம் இன்னும் கூட கெட்டு போகாம தங்கள் அது காத்துக்கொள்ற மாதிரி இருக்கிறாங்க அந்த பரிசுத்தவான்கள். ஆனா இந்த கிறிஸ்தவ மண்டலத்துல பெரும்பான்மையான ஜனங்கள் இந்த ஸ்லாக்கியத்தை உணர்வு பூர்வமாக உணராம இந்த ஒரு தேவனுடைய வார்த்தை பெற்றிருக்கிறதுனால அந்த மாபெரும் வாய்ப்பை சுதந்திரிப்பதற்கு எல்லோருமே அங்க ஆயத்தம் இல்லை. ஏன்னா இந்த கிறிஸ்தவ மண்டலத்துல கொஞ்சோண்டு சபை தான் அங்க இருக்கிறாங்க என்று அங்க பார்க்கும். சோ என்ன சொல்ல வரோம், என்ன சொல்ல வரார் சகோதரர் என்று பார்க்கும் போது ஏதோம் என்ற பேரு எப்படி இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலத்துக்கு ரொம்ப அருமையா பொருந்ததுன்னா, உண்மையிலேயே இந்த கிறிஸ்தவ மண்டலம் தான் தேவனுடைய வார்த்தைய முதலாவது பெற்றிருந்தான். பெற்றிருந்தாங்கன்னா பாருங்க, அந்த தேசத்துல ஒரு குடிமகனா, அந்த தேசங்கள்ல ஒரு குடிமகனா பிறக்கிறவர் பிறக்கும் போது ஒரு உரிமையை கையில பெற்றுக்கொண்டு வருவார். என்ன உரிமை, அவர் எந்த தேசத்துல பிறக்கிறார், கிறிஸ்தவ சுவிசேஷம் நல்லா அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு இடத்துல பிறக்கிறார். அதனால அவருக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்குது, அந்த சுவிசேஷத்தினுடைய உண்மையான மெய்யான பலன் பல்வேறு ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் சுதந்திரிக்கிற வாய்ப்பு பிரகாசமா யாருக்கு தான் இருக்குது, இந்த கிறிஸ்தவ மண்டலத்தில் பிறக்கிறவங்களுக்கு இருக்குது. சோ அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் முதல்ல இந்த கிறிஸ்தவ மண்டலத்துக்கு தான் இருந்துச்சு. ஆனா அவங்க என்ன பண்ணல, அதை அவங்க சரியாக பயன்படுத்தல. பெரும்பான்மையான கிறிஸ்தவ ஜனங்கள் அதை பயன்படுத்துறது இல்லை. கிறிஸ்தவ தேசங்கள்ல பிறந்தவங்க ஏதோ ஒரு சில உப்பு போல இந்த கிறிஸ்தவ மண்டலத்தை ஒரு சில பரிசுத்தவான்கள் அந்த சுவிசேஷத்தை பயன்படுத்திக்கிறாங்க. அவர்தான் உலகத்துக்கு வெளிச்சம் போல இருந்து சுவிசேஷத்தின் ஒளிய பிரகாசிக்கிறாங்க, அது உண்மை. ஆனா இந்த ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிற இந்த கிறிஸ்தவ மண்டலம் அந்த ஸ்லாக்கியத்தை அவங்க பயன்படுத்தல. அது மாத்திரம் இல்ல, அதை விட்டு போறாங்க. எதுக்கு விட்டு போறாங்க, இந்த மெஜாரிட்டி ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையான ஜனங்கள் இப்படியாக அவங்க அந்த பிறப்புரிமை கிறிஸ்தவ தேசங்களா இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வாய்ப்பு, அதன் மூலம் அந்த சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற அந்த ஒரு பிரகாசமான வாய்ப்பு எப்படி அவங்க விற்று போறாங்க, எதுக்கு அவங்க விற்று போறாங்கன்னா சகோதர சகோதரிகளே நமக்கு நல்லா தெரியும். அதாவது இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் மேலே இவங்க கண் வைத்துட்டு, அது மாத்திரம் இல்ல தம்மோடு கூட பாடுபடுகிறவர்களுக்கு ராஜ்யத்தில் தம்மோடு கூட கர்த்தர் இயேசு தரக்கூடிய அந்த ஆளுகை, அது மாத்திரமல்ல தேவனோடு வைக்கக்கூடிய அந்த உறவு, இந்த பொக்கிஷமான ஸ்லாக்கியங்களை இந்த அற்பமான பூமியினுடைய காரியங்களுக்காக உலகத்தின் காரியங்களுக்காக அவங்க விட்டு போடுகிறவர்களா இருக்கிறான். சோ எப்படி ஏசா அவர் தான் ஏதும் தன்னுடைய பிறப்புரிமைய சாதாரண கூலுக்கு விரும்பி வித்து போட்டு இழந்தாரோ அதே கேரக்டர் இன்னைக்கு இருக்கிற இந்த சுவிசேஷ யுகத்தில் இருக்கிற இந்த கிறிஸ்டண்டம் கிறிஸ்தவ ராஜ்யங்கள் கிட்டாங்க நியாயமா அவங்களுக்கு தான் சுவிசேஷத்தினுடைய ஆசீர்வாதங்கள் முதலாவது தரப்பட்டு இருந்துச்சு. கண்டிப்பா அங்க ஒருத்தர் பிறந்தாருன்னா அந்த அவருக்கு தாராளமான வாய்ப்பு அங்க இருக்குது. ஆனா யாருமே அவங்கள பயன்படுத்துது, எல்லா உலகத்தின் படியான வாழ்க்கை மேல இச்சை வைத்துட்டு இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை அவங்க இழந்து போனாங்க. ஆனா இந்த கிறிஸ்தவ மண்டலத்தில் ஒரு சில பரிசுத்தவான்கள் இருக்கிறது உண்மைதான். சோ இப்படி நாம பார்க்கும் போது இவ்விதமா இந்த கிறிஸ்தவ மண்டலம் ஏதோம் என்ற பெயருக்கு ரொம்ப ஏற்ற பெயராக இருக்குது என்று அங்கு நாம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, சோ இவர்களை பற்றி சொல்லும் போது பிரதர் சில விஷயங்கள் ரொம்ப அழகாக பேசுறார். சோ இவர்கள் வந்து பெயரளவுல தேவனுடைய ஜனங்கள். இன்றைக்கு இருக்க கிறிஸ்தவ மண்டலம் இவர்களே பெயரளவுல ஆவிக்குரிய இஸ்ராயலர்கள். பெயரளவுல தான் ரெண்டுமே அவங்க வந்துட்டு பெயரளவுல தான் அவங்க இருக்கிறாங்க என்று நாம அங்க பாக்குறோம். சோ இவர்கள் எண்ணிக்கையில ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, அவர்கள் மிகப்பெரிய அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த பெயரளவுல கிறிஸ்தவர்களா தங்களை சொல்லிக் கொள்கிற ஜனங்கள், மாபெரும் அமைப்புகள், சபைகள் நமக்கு தெரியும். அது ரோமன் கத்தோலிக்கோ புரோட்டஸ்டன்ட் அமைப்புகளோ, அதுக்கு பின்பு வந்துட்டு எவ்வளோ அமைப்புகள் எண்ணிக்கையில் அதிகமா இருக்கிறாங்க. பெரிய பெரிய அமைப்புகள் அவங்க தோற்றுவித்திருக்கிறாங்க. அது மாத்திரமில்ல, நிறைய சத்தியம் என்று சொல்லி ஆனா சத்தியம் அல்லாத இவ்வளவோ விஷயங்களை புத்தகங்களாக அவங்க எழுதியிருந்தாலும், அது மாத்திரமில்ல எத்தனையோ போதகர்களை உருவாக்குகிற என்ன சொல்றது கல்லூரிகள் அவங்க கட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் கட்டியிருந்து கர்த்தருடைய பேர்ல ஆச்சரியமான அற்புதங்கள் கூட அவங்க நடத்தி கொண்டிருக்கிறாங்க இந்த கிறிஸ்தவ மண்டலங்கள். ஆனா இது எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடா நடக்குது, விரோதமாக நடக்குது, நமக்கு நல்லா தெரியும். சோ இது எல்லாம் இவங்க செய்தாலும் இவர்கள் தான் தங்களுடைய பிறப்புரிமைய அற்பமான உலகத்தின் காரியங்களுக்காக விற்று போட்ட வகுப்பாரா ஏதோ என்ற பெயருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறாங்க என்று சகோதரர் அங்க சொல்றாங்க. சோ இந்த ஏதோ என்கிற வகுப்பாரில் இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்தந்தமும் வருது, கிறிஸ்தவ மண்டலம், கிறிஸ்தவ தேசங்கள் அங்க வருது. சோ அதுல கடவுள் நம்பாதவங்க மாத்திரம் இல்ல, நிறைய கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ நமக்கு தெரியும் இல்லைங்களா, இந்த கியூவும் வருது, இந்த பியும் கூட வருது இந்த கிறிஸ்தந்தம் என்று சொல்லும்போது. ஏன்னா கியூ நம்ம என்ன சொல்லுவோம், மாயக்காரர், ஹைப்போக்ரைட்ஸ் நாம சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த மாயக்காரர் யாருன்னா அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கணும், பேச மாட்டோம், இவங்க கூட கிறிஸ்தவ மண்டலம் தான், எல்லாம் சேர்ந்து அங்க வராங்க. சோ இவர்கள் எல்லாமே இதுக்குள்ள அங்க வராங்க. ஆனா இதுல ஒரே ஒரு சிலர் மாத்திரம் தங்களை உண்மையான கிறிஸ்துவில்ல, கிறிஸ்து என்ற அந்த திராட்சைச்சரியில கொடிகளாக தங்களை காத்துக் கொள்ளுகிற பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, அவங்க தனி. சோ அப்போ இந்த ஏதோ சொல்லும் போது ரொம்ப அருமை, நிழல்ல இருக்கிற ஏதம் போல பிறப்புரிமைய அற்ப விஷயங்களுக்காக விற்று போட்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ மண்டலத்தை அங்க கூறுகிறது. சோ வசனம் நம்ம பார்ப்போம், ஏசாயா 63. சோ வருகிறவர் அந்த ஏதோம்ல இருந்து வரார், போசால இருந்து வரார், அந்த ஏதோம்ல தான் பழி வாங்கிட்டு வரார், அதுதான் முக்கியம். சோ அப்ப பாருங்க, இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவுல நடக்கிற இந்த கர்த்தருடைய பழிவாங்கும் நாள் யாருக்கு மத்தியில நடக்கும் என்று நாம புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது அந்த ஏதோ பெயர் ரொம்ப முக்கியம். சோ கிறிஸ்தவ மண்டல் எங்கத்தான் அந்த பழிவாங்கும் நாள் ரொம்ப தெளிவா அங்க நடக்கும். சோ இந்த ஏதோ ஏசாயா ஏதோம் சொல்லியிருக்கிறார் கிறிஸ்தவ மண்டலத்தை. சோ ஏசாயா ஏதோ என்று சொன்ன அந்த கிறிஸ்தவ மண்டலத்தை மற்ற தீர்க்கதரிசிகள் வேற பேர்ல சொல்றாங்க, அந்த பேர் உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு யார் யார் சொல்லலாம், நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல, அதே சமயத்துல எரேமியா, எசேக்கியல் தீர்க்கதரிசிகள் இந்த கிறிஸ்தவ மண்டலத்துக்கு வேற ஒரு பெயர் பயன்படுத்துறாங்க இல்லைங்களா, என்ன பேர், பாபிலோன். சோ ஏசாயா ஏதோம் குறிப்பிட்ட இந்த கிறிஸ்தவ மண்டலம் தான், இந்த பெயர் சபை அமைப்புகள் தான் வெளிப்படுத்தின விசேஷம் பாபிலோன். ஏசாயம் ஏசாயா கூட சில இடங்கள்ல பாபிலோன் சொல்றான், எரேமியா பாபிலோன் சொல்றான், எசேக்கியல் பாபிலோன் என்று சொல்றான். சோ இவங்கெல்லாம் அதே பெயர் சபை அமைப்புகள் அல்லது கிறிஸ்தவ மண்டலங்கள் தான் பாபிலோன் என்கிற பெயர்ல அங்க சொல்லுவது பார்க்கிறோம். சோ இப்ப வருகிறவர் எங்கிருந்து வர்றாருன்னா ஏதோ, நெக்ஸ்ட் எங்க, போஸ்ரா, அதனுடைய தலைநகரம். பாருங்க ஏதோன்னு சொல்லும் போது எல்லா கிறிஸ்தவ மண்டலத்தை அங்க குறிக்குது. அப்ப போஸ்ரா ஏதோனுடைய கேபிட்டல். அப்ப இந்த கிறிஸ்தவ மண்டலத்தின் மயம் கேபிட்டல் தலைநகர் மாதிரி எது இருக்குது? பெயர் சபை. அந்த என்ன சொல்லலாம் நாம அந்த கிறிஸ்தவ சபைகளினுடைய ஹெட் குவார்டர்ஸ் நாம அங்க சொல்லலாம். இவைகள் எல்லாம் கிறிஸ்தவ தேசங்கள் சொன்னா இந்த தேசங்கள் எல்லாம் ஆட்டு வைக்கிற இல்லாட்டி ஆளுகிற அந்த மையம் நம்ம சொன்னா அந்த பெயர் சபை அமைப்பு, மிகப்பெரிய அமைப்பு அந்த எக்லிசியாஸ்டிசம் இங்கிலீஷ்ல நாம அங்க சொல்றோம், ரோமன் கத்தோலிக் அந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள். சோ இவைகள் தான் அந்த கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய மையம். புரியுதுங்களா? எப்படி ஏதோம், ஏதோம் குறிக்குது எல்லா கிறிஸ்தவ மண்டலங்கள், கிறிஸ்தவ தேசங்கள், அமெரிக்கா ஐரோப்பால இருக்க எல்லா தேசங்களையுமே குறிக்குது ஏதோம். ஆனா அந்த போஸ்ரா வந்து ஏதோனுடைய கேபிட்டலா இருக்குது. அப்போ இந்த போஸ்ரா எதை குறிக்கணும்னா கிறிஸ்தவ மண்டலங்களுடைய மயம் சொல்லும் போது அந்த சபைகள், அது ரோமன் கத்தோலிக்கம் மற்றும் புராட்டஸ்டன்ட் அமைப்புகள் அங்க குறிக்குது. சோ இங்க இருந்துதான் அவர் வருவதாக அங்க சொல்லப்பட்டது அங்க நாம பாக்குறோம். சோ இந்த போஸ்ராக்கு கூட ஒரு அருமையான அர்த்தம் சகோதரர் அங்க சொல்றார். சோ போஸ்ரா என்று பார்க்கும் போது அதுக்கு அர்த்தம் என்ன வருதுன்னா ஷீப் ஃபோல்ட், ஆட்டு மந்தை. சோ இது ரொம்ப அருமையா குறிக்குது. சோ இவருடைய பழி வாங்குதல் அந்த போஸ்ரால தான் நடக்குது. இதே போஸ்ரால நடக்கிற பழி வாங்குதல் குறிச்சு நீங்க வசன வாசிங்க ஏசாயா 34 ஆறாம் வசனம். மறுபடியும் செகண்ட் பார்ட் வாங்க,
ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய ரத்தத்தினாலும் கொழுப்பினாலும் திருப்தியாகும்.
ஆமா, ஆட்டு குட்டிகள் ஆடுகள் அப்படி வச்சுடுங்க, இங்கிலீஷ்ல அப்படித்தான் இருக்கு, லேம்ஸ் அண்ட் கோட்ஸ். சோ இந்த கோஸ்ரால தான் அந்த பழி வாங்குதல் மகா யாகம் நடக்குது. ஆனா எது பழி வாங்க போறது அங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டு குட்டிகள் ஆடுகள், லேம்ஸ் அண்ட் கோட்ஸ். சோ ஏதும் ரொம்ப கிளியர் நமக்கு அங்க புரியுது. கிறிஸ்தவ மண்டலம் சுருக்கமா அதுதான் சொல்ல வர சகோதரர், கிறிஸ்தவ மண்டலம் ஏதோ போஸ்ரா கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய தலைமை செயலகம் சபைகள். இங்க தான் பழி வாங்குதல் நடக்கு. எதை பழி வாங்க போறது இந்த இடத்துல? ஆட்டுக்குட்டிகள் ஆடுகள். ஆட்டுக்குட்டிகள் ஆடுகள் எது காரணம் ரொம்ப அருமையா சொல்றாரு சகோதரர், ஆட்டு ஆடுகள் குறிக்குது கலைகள் வகுப்பார், த டார் கிளாஸ் கலைகள், விதை போகுமையில கலைகள் வகுப்பார். ஆடுகள் குறிக்குது கலைகள் வகுப்பார். அதே சமயத்தில் ஆட்டுக்குட்டிகள் குறிக்குது வெளிப்படுத்தின விசேஷம் 7:14 வசனத்துல வர அருமையான வார்த்தை. இது பொதுவா நம்ம பயன்படுத்துறதுல இந்த வார்த்தை நம்ம பிரதர்ஸ் சப்ஜெக்ட்ல, பட் வெளியில இருக்கிற பிரதர்ஸ் ரொம்ப அருமையா பயன்படுத்துவாங்க. வசன வாசிங்க. மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் யாரு குறிக்கிறாருங்க? யார் அவங்க? மிகுந்த உபத்திரவத்தின் வழியா வரவங்க, திரள் கூட்டம், கிரேட் மல்டிடியூட். பாருங்க இதுக்கு இந்த ஓரியம்ல பாத்தீங்கன்னா பிரதர் அழகா ஒரு வார்த்தை போடுவார், த ட்ரிபுலேஷன் சைன்ஸ், உபத்திரங்கள் வழியா வரக்கூடிய பரிசுத்தவான்கள். இது வெளியில இருக்கிற நம்ம பிரதர்ஸ் இந்த வார்த்தை பயன்படுத்துவாங்க. அதாவது திரள் கூட்டம் சொல்லும் போது அவர்கள் வெறுமனே திரள் கூட்டம் சொல்ல மாட்டாங்க, சில சமயங்கள் சொல்லுவாங்க தி ட்ரிபுலேஷன் சைன்ஸ். ஏன்னா பிரதர் ரசல் இங்க அவங்கள அருமையா அங்க சொல்லிருக்கிறார். சோ இந்த ஆடுகள் குறிக்குது பெயர் சபையினுடைய கலை வகுப்பார், அவர்கள் பழி வாங்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆட்டு குட்டிகள் குறிக்குது இந்த திரள் கூட்டத்தினர். ஏன்னா இந்த திரள் கூட்டத்தினர் இவங்க கூட அந்த மேலான வாய்ப்புக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க, அந்த ஸ்லாக்கியம் பெற்றிருந்தாங்க. ஆனா இவங்க கூட பாருங்க அந்த உலகத்தினுடைய இச்சைகள்னால ஆசையினால ஐஸ்வர்யத்தினால மயங்கி அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போ. சோ இவங்களும் அந்த உபத்திரவத்தில் பங்கு வாங்குறாங்க. ஏன்னா அந்த செம்மறியாக போன்ற குணாதிசயத்தை பெற்றுக் கொண்டவங்க தான் சபை. இந்த மாபெரும் ஆபத்தில் இருந்து தப்பிச்சு கொள்றாங்க, ஆனா தேல் கொடுத்தனர் அதிலிருந்து தப்பிச்சு கொள்வதற்கு அளவு தங்களை வளர்த்தி கொள்றதில்லை. சோ இவங்க கூட அதுல அங்க மாட்டுறாங்க. சோ ரொம்ப சுருக்கமா கர்த்தருடைய இந்த பழி வாங்குதலின் நாள், இந்த நாளில் அந்த பழி வாங்குதல் எங்க நடக்கும்? ஏதும் போஸ்ரா, கிறிஸ்தவ மண்டலம், கிறிஸ்தவ சபைகளினுடைய தலைமை செயலகங்கள், அந்த கிறிஸ்தவ சபைகள் யார் பழி வாங்கப்படுறாங்க? அந்த அமைப்புக்குள்ள இருக்கிற கலைகள் வகுப்பார் திரள் கூட்டத்தினர் கூட அங்க பழி வாங்கப்படுறாங்க. இதுதான் இந்த வசனத்தினுடைய அந்த அர்த்தம் என்று அங்க நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் அந்த வசனத்துல தீர்க்கதரிசி ஏசாயா அங்க கேட்கும் போது என்ன சொல்றார்? ஏதோவிலும் அதில் உள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயந்தீர்ந்த வஸ்திரங்களுடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தியிருக்கிறவராகவும் தனது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? பதில் என்ன வருது? நீதியாய் பேசி ரட்சித்த வல்லவராகிய நான் தானே. இதே சீன் ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிற பழிவாங்கும் நாள், அந்த நாளின் காட்சிகள் அப்படியே எங்க நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட அங்க வருது. முதலாம் அதாவது 19 அதிகாரம்ல உங்களுக்கு நினைவு இருக்கலாம், ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 18 பேசுது பாபிலோனின் நியாய தீர்ப்பு பற்றி. 19 அதிகாரம் கூட கிட்டத்தட்ட அந்த அந்த காரியங்களை குறிச்சு சில விஷயங்கள் அங்க பேசுது. அப்ப 19 அதிகாரம் வசனம் 11-16 வரைக்கும் வாசிக்கலாம்.
அவர் நீதியாய் நியாயத்திற்கு யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே என்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனையில் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களால் வெள்ளி குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். பிரஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்புக்கோளால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை விதிக்கிறார். ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும்
எழுதப்பட்டிருக்கிறார். யார் இவர்? அதுக்கு அவர் சொல்லக்கூடிய பதில், நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய கடைசி பார்ட், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தராகிய நம்முடைய ரட்சகர் கர்த்தர் இயேசுவேதா அங்க அங்க அப்படி சொல்லப்படுது, சரிங்களா? சோ அப்போ இங்க நாம அந்த வார்த்தை அங்க சொல்லுவதை பாக்குறோம். சோ இப்போ அடுத்த கேள்வி வருது ஏசாயா வசனத்துல. சோ உங்களுடைய உடுப்பு சிவப்பாகவும் உங்களுடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? சோ அதுக்கு அவர் சொல்லக்கூடிய பதில் பின்னாடி இருக்கு. நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது. என் உடுப்புகளை எல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாக்கிற்று. சோ இந்த வசனம் கர்த்தரேசு அங்க சொல்லுவது மன்னிக்கணும், வெளிப்படுத்தின விசேஷத்துல கர்த்தரேசு சொல்றதுக்கு அங்க ஈக்குவலா இருக்கும். நமக்கு தெரியும், கொஞ்சம் உங்களுக்கு இங்க கன்ஃபியூஷனா இருக்கும். ஏசாயால சொல்லும் போது அங்க தேவன் சொல்லுவது போல, இங்க கர்த்தர் இயேசு சொல்லுவது போல. ஏன்னா கர்த்தருடைய பழி வாங்கும் நாள் தான், ஆனா யார் மூலத்தான் நடக்குது? அந்த ராஜ்யத்தின் துவக்கத்துல அந்த ராஜாதி ராஜா மூலம் நடக்கும் போது இந்த வசனங்கள் நீங்க அப்படி அங்க பாக்கணும். சோ இங்க ஏசாயால சொல்லும் போது தேவன் சொல்லுகிற மாதிரி இங்க அதுக்கு இணையான வசனம் சகோதரர் ஏன் வெளிப்படுத்தின விசேஷம் கர்த்தர் இயேசு பற்றி காமிக்கிறாங்கன்னா, ஆமா தேவனுடைய ராஜ்யத்துல அந்த ஆரம்ப காலத்துல இந்த காரியங்கள் எல்லாம் ராஜாதி ராஜா கர்த்தர் இயேசு கொண்ட தேவனாங்க செய்யறாங்க. சோ அப்போ இந்த கேள்வி அந்த பதில் எல்லாம் ரொம்ப பார்க்கிறோம். சோ பொலிவாகுதல் ஏதோம்ல போஸ்ரால ஆட்டுக்குட்டிகள் ஆடுகள் மேல அங்க நடக்கிறது பாக்குறோம். சோ இப்போ உங்களுக்கு தெரியும் ஆலயம் மிதிக்கிறது ஏசாயாவா இருந்தாலும் சரி வெளிப்படுத்தின விசேஷமாக இருந்தாலும் சரி இந்த அமைப்புகள் மீதான தேவனுடைய கோபாக்கினை அது மகா உபத்திரவம். அந்த பழி வாங்குதலின் நாள் எல்லாவற்றையும் நம்ம அங்க சொல்லலாம் ஆலையை மிதித்தல். சோ இது வந்து இந்த அறுவரை வேலையில கடைசி வேலை தெரியும் இல்லைங்களா. அதாவது முதல்ல அறுக்கிறது அறுக்கப்பட்ட மணிகள் களஞ்சியத்துல கூட்டி சேர்க்கிறதெல்லாம் முதல்ல நடந்துட்டு கடைசியில தான் எது நடக்குது இந்த ஆலையை மிதித்தல் அந்த கலைகளே சுட்டரிக்கப்படுறது இதெல்லாம் அங்க நடக்குது. சோ இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆலையை மிதிக்கிற விஷயம் அறுவடை வேலையினுடைய கடைசி அம்சம். சோ அதுதான் இங்க வந்துட்டு அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது பாக்குறோம். இது வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரத்துல வேற இடத்துல சொல்லப்பட்டிருக்கும் பூமியின் திராட்சை பழங்கள் வசனம் 14 அதிகாரம் வசனங்கள் 18-20 வரைக்கும் வாசிங்க. திராட்சை பழங்கள் குறிக்குது பயிர் சபை அமைப்புகள் உண்மையான திராட்சை செடியில வந்த உண்மையான திராட்சை பழங்கள் இல்ல. சோ இதெல்லாம் பொய்யான திராட்சை செடி பொய்யான திராட்சை பழங்கள். அதனால்தான் கர்த்தரே யோவான்ல 15 அதிகாரத்துல நானே மெய்யான திராட்சை அங்க இருக்கிறது நமக்கு தெரியும் கர்த்தரேசு கொடிகள் திராட்சை பழங்கள் சபை ரொம்ப அருமையா அங்க இருக்கு. சோ இங்க பார்க்கும் போது இது மெய்யான திராட்சை செடி இல்ல பூமியின் திராட்சை. சோ இது இது முதிர்ந்திருக்குது உங்கள் கருக்கருவால் வீட்டை வெட்டுங்க சொல்லும் போது அங்க நடக்குது. சோ இந்த ஆலை மிதிக்கிற அம்சம் ஃபீச்சர் அறுவடையினுடைய கடைசி பாகம் இந்த பழி வாங்குதலின் நாள்ல அங்க நடந்து நிறைவேறுவது நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இங்க இன்னொரு வார்த்தைக்கு அர்த்தம் சகோதரராக சொல்றாங்க நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன். சோ இந்த பழி வாங்குதல் நாளில் ஏதோம் ஆகிய கிறிஸ்தவ மண்டலம் போஸ்ரா ஆகிய கிறிஸ்தவ சபைகள் அதுல இருக்கிற ஆடுகள் ஆகிய கலை வகுப்பார் கிறிஸ்தவர்கள் ஆட்டுக்குட்டிகள் ஆகிய திரள் கூட்டத்தினர் பழி வாங்கப்படும் போது அந்த உபத்திரவத்துக்குள்ளாக அங்க போகும் போது அந்த காரியங்கள் நிறைவேறும் போது அது கர்த்தர் சொல்றார் அந்த வேலையை நான் ஒருவனாய் செய்தேன். ஏன் நான் ஒருவனாய் அங்க செய்தேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்னன்னா இந்த பழி வாங்குதல் இந்த தேசங்கள் மீது இந்த அமைப்புகள் மீது நடந்து நிறைவேறும் போது இதை நிறைவேற்றுகிற வல்லமை முற்றிலும் தேவனுடைய வல்லமையாய் மாத்திரம் இருக்குமே ஒழியோ இந்த தேசங்கள் இந்த அமைப்புகள் பழி வாங்கப்படுவதற்கு எந்த மனுஷனுடைய வல்லமை அல்லது சக்தியை அங்க பயன்படுத்த மாட்டார். யாருடைய வல்லமை இந்த பழிவாங்குதல் நாளின் பழிவாங்குதல இந்த அமைப்புகளுக்கு மத்தியில இந்த தேசங்களுக்கு மத்தியில நிறைவேற்றுனா தேவ வல்லமை மாத்திரமே அங்க இருக்கும் என்று அங்க பாக்குறோம். அதுதான் இந்த நான் ஒருவனாக ஆலையை மிதித்தேன் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அங்க சொல்லுவது நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதரர் சகோதரிகளே. சோ இது ஏசாயா 11 அதிகாரம் 4 வசனத்துல நீங்க வாசிக்கலாம் அமைப்புகள் தம்முடைய வாக்கின் கோளால் அடித்து அப்புறம் வாயின் சுவாசம் வாக்கின் கோல் வாயின் சுவாசம் தேவனுடைய வார்த்தைக்கே உள்ள அதிகாரத்தினால இந்த அமைப்புகள் இந்த தேசங்கள் அவரு அங்க நியாயம் தீர்ப்பார் என்று அங்க பார்க்கிறோம். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த பாட்டில். சோ கர்த்தருடைய அந்த பழி வாங்குதலின் நாளில் இந்த பழி வாங்குதல் இந்த அமைப்புகள் மத்தியில் நிறைவேறும் போது அது தேவனுடைய வல்லமை அந்த பழி வாங்குதலை நிறைவேற்றும். எந்த அளவுக்குன்னா அந்த அந்த தேசங்கள் மீதான உபத்திரவம் ரொம்ப அதிகமா இருக்கும். அது மாத்திரமில்ல, அந்த உபத்திரவம் அந்த பழிவாங்குதல் உலகம் முழுக்க பரவி இருக்கும். அதனால எந்த மனித சக்தியும் வந்து அதை தடை செய்ய முடியாது. சில பெரிய தலைவர்கள் பேர்ல சொல்றாரு, மனுஷங்கள்ல ரொம்ப வல்லமை வாய்ந்த சில மனுஷங்கள் தோன்றினான், அதாவது அலெக்சாண்டர் இல்லாட்டி நெப்போலியன் போனபார்ட், இந்த மாதிரி எந்த மனுஷ சக்தியும் வந்து அந்த பழிவாங்குறதுனால தடை செய்ய முடியாது. ஏன்னா அந்த கர்த்தருடைய வல்லமையினால் மாத்திரமே அந்த காரியம் வந்துட்டு அங்க நிறைவேற்றும் என்று அங்க சொல்வது அங்க பார்க்கிறோம். அதனால்தான் அது நான் ஒருவனாய் ஆலையை விதித்தேன் என்று சொல்லும் போது இந்த பழிவாங்குதல் தேவ வல்லமையால் மாத்திரமே நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதனுடைய ஆச்சரியங்களை எந்த மனித சக்திக்கும் அங்க நாம் அங்க சொல்ல முடியாது. சரி, ஏன் வந்து இங்க பழிவாங்குறார், ஏன் இந்த அமைப்புகள் இந்த தேசங்களை கர்த்தர் பழிவாங்குதலின் நாளில் அவர் பழிவாங்குறார்? சோ அதுக்கு ரெண்டு வசனம் கம்பேர் பண்ண அந்த அர்த்தம் வருது. ஏசாய 63 4 வசனம் பாருங்க, நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்துச்சு, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அப்புறம் ஏசாய 34:8 வாசுங்க, அது கர்த்தர் பழிவாங்கும் நாள். அப்புறம் சீயோனுடைய வழக்கத்தின் நிமித்தம் அது பதிலளிக்கும் வருஷம். இது தமிழ்ல கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் என்று தான் நம்ம ஃபீல் பண்றோம். ஏன்னா இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, அந்த 4 வசனம் வாசிங்க, ஏசாயர் 63:4, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் சொல்றார். நெக்ஸ்ட் 34 பார்த்தோம்னா, சீயோனுடைய வழக்கின் நிமித்தம் நான் அங்க என்ன பண்ண போறேன், அங்க பதிலளிக்க வேண்டிய வருஷம். ஆக்சுவலா அது அந்த சீயோனின் வழக்கின் நிமித்தம் பதிலளிக்கிற வருஷம் தான் எக்ஸாக்ட். ஆக்சுவலா இங்க என்ன நம்ம ஒரு கரெக்ஷன் நம்ம சொல்றோம்னா, பாருங்க, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, நீங்க கொஞ்சம் கவனிச்சு புரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் சஜஷன் கூட சொல்லலாம். த இயர் ஆஃப் மை ரெடீம்ட் இஸ் கம், த இயர் ஆஃப் மை ரெடீம்ட் இஸ் கம். தமிழ் என்ன இருக்கு இல்ல, அதுக்கு அடுத்தது சிஸ்டர், என்னுடையவர்களை மீட்கும் வருஷம். ஆனா இங்கிலீஷ்ல த இயர் ஆஃப் மை ரெடீம்ட் என்ன சொல்லுவீங்க, த இயர் ஆஃப் மை ரெடீம்ட், மை ரெடீம்ட் என்ன அர்த்தம் தமிழ் வார்த்தையிலும் என்ன இருக்கலாம். அந்த வசனம் பாருங்க, தமிழ் பாருங்க, என்னுடையவர்களை மீட்கும் இயர் ஆஃப் மை ரெடீம்ட்ங்கிறது இங்க என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வருது. ஆனா எக்ஸாக்ட் இல்ல, த இயர் ஆஃப் மை ரெடீம்னா என்னுடைய மீட்கப்பட்டவர்களின் வருஷம், இல்லாட்டி என்னால் மீட்கப்பட்டவர்களின் வருஷம். ஏன்னா மீட்கப்பட்டது உண்மையான சியோன், எங்க இருந்து பொய்யான சியோன் மத்தியில கிறிஸ்தங்கத்தில் இருந்து மீட்கப்படுறது பரிசுத்தவான்களாகிய சபை. ஆனா இந்த சியோன் கிட்ட ஒரு வழக்கு இருந்துச்சு கர்த்தருக்கு. என்ன வழக்கு அப்படின்னா, இந்த நாமினல் சயோன் பெயர் கிறிஸ்தவ மண்டலம், உண்மையான சயோன் உண்மையான பரிசுத்தவான்களை என்ன பண்ணாங்க, சுவிசேஷம் முழுக்க ரொம்ப உபத்திரவம் கொடுத்தாங்க. இந்த உண்மையான பரிசுத்தவான்கள், உண்மையான சியோன் சத்தியத்தை பெற்றுக் கொள்வதற்காக, அந்த சத்தியத்துக்கு சாட்சி கொடுப்பதற்காக, இந்த பேரளவு மாத்திர சியோனா இருந்த பெயர் சபை மண்டலத்துக்கிட்ட 2000 வருஷத்துக்கு மேல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தேவன் இதெல்லாம் பார்த்தார், பார்த்தாலும் சில நல்ல விஷயங்களுக்காக இந்த விஷயத்துல தலையிடல, ஆனா மைண்ட்ல வச்சுட்டார். என்னுடைய உண்மையான பரிசுத்தவான்களுக்கு பேருக்கு மாத்திரம் கிறிஸ்தவர்களா இருந்த நீங்க என்ன நல்லா கஷ்டம் கொடுத்தீங்க, நல்லா கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஒரு நாள் நான் சரிக்கு சரி என்ன பண்ணுவேன், நீதியை சரி கட்டுவேன். நான் சோ இந்த கிறிஸ்தவ ராஜ்யங்களே, இந்த பேரசபை மண்டலம், இது உண்மையான பரிசுத்தவான்களுக்கு, கர்த்தரால் மீட்கப்பட்டவங்களுக்கு என்னெல்லாம் இந்த சுவிசேஷ யுகத்துல செஞ்சாங்களோ அதெல்லாம் தேவன் மனதில் வச்சுட்டு அவருடைய பழி வாங்கும் நாள்ல எப்போ அந்த சபை மீட்கப்பட்டதுக்கு பின்னால இந்த அமைப்புகள் இந்த ராஜ்யங்களை பழி வாங்குறாங்க. சோ இந்த பழி வாங்குதல் எதுக்கு நடக்குது அப்படின்னா பாருங்க, இதுதான் அந்த ரெண்டு வசனங்களை மிக்ஸ் பண்ணும் போது நமக்கு அங்க கிடைக்குது. சோ இது என்னுடையவர்கள், அதாவது என்னால் மீட்கப்பட்டவர்களுடைய வருஷம் அப்படின்னா, என்னால் மீட்கப்பட்டவர்களுக்காக அவங்களும் உபத்திரவப்படுத்தின இந்த கிறிஸ்தவ மண்டலத்தை, கிறிஸ்தவ ராஜ்யங்களை நான் பழி வாங்கும் நாள். சோ அதனால நான் அவங்கள பழி வாங்குறேன் என்று அங்கு சொல்லுவது அங்க பாக்குறோம். சோ இதே விஷயமும் ஹோசியா 4 முதல் 3 வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. இந்த வசனம் சொல்றாரு பாருங்க, தேசத்தின் குடிகள்கிட்ட ஒரு வழக்கு இருக்குது கர்த்தருக்கு. ஏன்னா அங்க உண்மை இல்ல, சத்தியம் இல்ல, இரக்கம் அங்க கிடையாது. எல்லாம் பொய் சொல்லி திருடி எல்லாம் செய்யறாங்க. ஆக்சுவலா இந்த வசனம் முதலாவது அப்படியே நம்ம பார்க்கும் போது மாம்சீக இஸ்ரவேலர்களுக்கிட்ட நிறைவேறிச்சு. ஆனா இது அதற்காட்டிலும் வல்லமையா சுவிசேஷ யுகத்தின் முடிவுல இந்த பெயர் சபைகள் மீது அங்க நிறைவேறும். சோ இந்த பழி வாங்கும் நாளினுடைய பழி வாங்குதல், கர்த்தர் இந்த கிறிஸ்தவ மண்டலம் இந்த பெயர் சபைகள் கிட்ட அவர் அங்க வாங்குறார். அதுக்குள்ள இருக்கிற கலை போன்ற வகுப்பா இருக்கு. அவங்க கூட பாருங்க, இந்த திரள் கூட்டத்தினர் வகுப்பா இருக்கிட்டையும் இந்த பழி வாங்குதல் அங்க நடக்குது என்று அங்க பாக்குறோம். சோ அப்போ இது ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த பெயர் சபை மண்டலங்கள், அதுதான் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் நாமினல் ஜியோன், இதெல்லாம் சில அடையாள வார்த்தைகள், பொதுவா நம்ம பயன்படுத்துறது இல்ல. ஆனா பிரதர் அசலுடைய இந்த மாதிரி சில வால்யூம் சில ஆழமான ஆர்டிகல்ஸ்ல போகும்போது வரும். சோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மாம்சீக இஸ்ரேல், ஆவிக்குரிய இஸ்ரேல், உண்மை கிறிஸ்தவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள். ஆனா சில இடங்கள்ல பிரதர் அழகா பயன்படுத்துவார் உண்மை ஜியோன், பெயர் அளவுல ஜியோன். அது அந்த பெயர் அளவுல ஜியோன் யாரை குறிக்குது? பெயர் கிறிஸ்தவர்கள். உண்மை ஜியோன் யாரு குறிக்குது? ஆமா, நம்மளே லிட்டல் ஜியோன் யாரு குறிக்கும்? மாம்சீக இஸ்ரேலர் குறிக்கும். சோ இதெல்லாம் அடையாள பாஷைகள் தீர்க்க தரிசனங்கள் வரும்போது அங்க நாம பாக்குறோம். சோ அப்போ சியோன் நிமித்தம் எனக்கு ஒரு வழக்கு இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய உண்மையான சியோனை இந்த பொய்யான ஜியோன் துன்பப்படுத்தினா சுவிசேஷம் நான் தவையிடல, பட் நாளுக்காக காத்திருந்த என்னுடையவர்கள் மீட்டுக் கொண்டதுக்கு அப்புறம் அவங்க நிமித்தம் இந்த பொய்யான ஜியோன பழி வாங்கும் நாள் வந்துச்சே, நான் அவங்கள பழி வாங்குறேன். சோ பாருங்க, இன்ன வரைக்கும் நாம படிச்ச வசன பகுதியினுடைய விளக்கம் எப்படித்தான் அங்க இருக்குது. சோ இதேதான் முன்னாடி அவர் சொன்ன சில வசனங்கள் கூட குறிப்பிட்டார். வசனம் வாசிச்சு முடிச்சிடலாம். 25-31
கத்திற்கு வழக்கு இருக்கிறது, மாமிசமான யாவரோடும் அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார், துன்மார்களை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார்.
மீகா 6:1-2
கர்த்தர் சொல்கிறதை கேளுங்கள், நீங்கள் எழுந்து பர்வதற்கு முன் உங்கள் வழக்கை சொல், மனிதர் உன் சத்தத்தை கேட்டு கிடவது, பர்வதங்களே பூமியின் உறுதியான அஸ்திவாரங்களே
பர்வதங்கள் ராஜ்யங்கள் குறிக்குது, உறுதியான அஸ்திபாரங்கள் பூமியின் அமைப்புகள் குறிக்குது. அப்புறம் ஆமா போதும் போதும், கர்த்தருக்கு அவருடைய ஜனத்தோட என்ன இருக்குது? வழக்கு அங்க இருக்கு. சோ இந்த ஜனம் வந்து தங்களை பேருக்கு மாத்திரம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிட்டு அவங்கள குறிக்குது. சோ இந்த வசனங்கள் எல்லாமே இந்த கிறிஸ்தவ மண்டலத்தை அங்க குறிப்பது அங்க நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இதோட நம்ம இந்த சாப்டர் வந்து நமக்கு அங்க முடியுது. ஆனா இல்ல நாம சிந்திச்சோம் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணணும். நாம ரொம்ப கடினமா இருக்கு ஃபோர்த் வால்யூம் நம்ம முதல் சாப்டரே நம்ம பார்க்கும் போது. சோ இந்த பாடலே பிரதரே ஒரு நாலு விஷயங்கள் தான் பேசியிருக்கிறார். பொதுவாக இந்த பழி வாங்கும் நாள் பற்றி வசனங்கள் எங்க எங்க தேவன் பேசியிருக்கிறாங்க அதெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். இந்த பழி வாங்கும் நாள் தான் ஒரு ஆபத்து காலம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கு தானியல்னால. அதே சமயத்துல அது ஒரு ஆமா இல்ல இன்னும் சொல்ல போனா என்னது சூளையை போல எரிகிற நாள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஐஸ்வர்யவான்கள் அலறி அழுகிற நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இருளான நாள் வெளிச்சம் இல்ல இருள் மாத்திரம் இல்ல அது எப்படிப்பட்ட அந்த அது அந்தகாரமான இருள் சூழ்ந்த நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பழி வாங்குதல் நாள்ல இந்த மகா உபத்திரவ காலத்துல இந்த சூளை போல எரிகிற நாள்ல ஐஸ்வர்யவான்கள் அல்லறி அழுகிற அந்த நாள்ல தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த உலகத்தின் மீது ஜனங்கள் மீது இருக்கும். தனிப்பட்ட ரீதியில இல்ல மாறாக தேசங்கள் ரீதியா அமைப்புகள் ரீதியா இருக்கும். ஃபர்ஸ்ட் தேவனுடைய நியாய தீர்ப்பு தேசங்கள் ரீதியா அப்புறம் அமைப்புகள் ரீதியா நிறைவேறும். அதுக்கு பின்னால்தான் ராஜ்யத்துல தனிப்பட்ட நியாய தீர்ப்பு அங்க நடக்கும் என்று அங்க நாம பார்த்தோம். இந்த நாள் ரொம்ப பக்கத்துல நெருங்கி இருக்குது. இந்த நாள் சீக்கிரத்தை நிறைவேறுவதற்கு என்ன காரியங்களெல்லாம் ஆகணுமோ அதெல்லாம் தேவன் வல்லமையாவை நடத்தி கொண்டு வரார். எந்த மனித சக்தி அதைய தடுத்து நிறுத்த முடியாது. இந்த விஷயங்களை பரிசுத்தவான்கள் தெரிஞ்சு கொள்ளும் போது அவர்கள் எச்சரிப்பு அடைந்து பலம் அடைந்து தெளிவுள்ளவர்களை தங்கள் ரட்சிப்பு சுதந்திரிக்கிறதுக்கு அவங்க தங்களை காத்துக் கொள்ளணும். ஏன்னா அதோட ஸ்டார்டிங்ல அவங்க அங்க இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருக்கிறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்கும். முழுக்க இல்ல அந்த அந்த காலத்தினுடைய ஆரம்பம். அப்போ இது பரிசுத்தவான்களுக்கு அது ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும் இந்த வால்யூம். அதான் பிரதர் ரசல் அங்க சொன்னோம். நெக்ஸ்ட் இந்த பழிவாங்கும் நாள் பற்றி பொதுவா நாம கவனிக்க இல்லை. ஏசாயா 63 அதிகாரத்துல சுருக்கமா அங்க சொல்லிடுக்கிறோம். சோ இந்த பழி வாங்குதல் ஏதோம் என்கிற பட்டணத்துல அதனுடைய தலைநகரம் ஆகிய போஸ்ராவில தான் நிறைவேறும். ஏன்னா அங்கிருந்து தான் அந்த மகத்துவமா உடுத்து வைக்கப்பட்டிருக்கிறவர் மகத்துவமான வல்லமையில அங்கிருந்து வர்றார். வரும் போது அவர் வஸ்திரங்கள்லாம் கரையாயிருக்குது. ஏற்கனவே என்ன கரைன்னு கேட்டா நான் ஒருவனா ஆலையை மிதிச்சிட்டு அங்க வரேன் அப்படின்னா ஆல்ரெடி ஏதாமலே போஸ்ராவில நான் வேலையை முடிச்சிட்டேன், பழி வாங்குதல் நடத்தி முடிச்சிட்டேன். சோ இந்த பழி வாங்குதல் எங்கதான் நடக்குது என்று சொல்லும்போது ஏதோ போஸ்ரா ஏதோ கிறிஸ்தவ ராஜ்யங்கள் மண்டலம் போஸ்ரா சபைகள் அங்க நடக்கு. யார பழி வாங்குறார் ரொம்ப சுருக்கமா பார்த்தோம். போஸ்ராவில் ஆட்டு குட்டிகள் ஆடுகள் ஆடுகள் குறிக்குது அந்த தலை வகுப்பார் போன்ற பெயர் சபையில் இருக்கிற ஜனங்கள். அந்த குட்டிகள் குறிக்கிற ஆட்டு குட்டிகள் சபை வாய்ப்பு பெற்றுக்கொண்ட உண்மை இல்லாம உலகத்தினுடைய இந்த காரியங்களுக்காக அதை இழந்து போன திரள் கூட்டம் கூட அதுல அங்க கஷ்டப்படுறாங்க என்று போனோம். ஏன் தேவன் பழிவாங்கணும் இந்த அமைப்பு இந்த தேசங்கள் என்ன விஷயம்? சியோன் நிமித்தம் எனக்கு அவங்க கூட ஒரு வழக்கு இருந்துச்சு. என்ன சியோன்? உண்மையான சியோன் யாருக்கு மத்தியில்? பொய்யான சியோன் மத்தியில. சோ உண்மையான பரிசுத்தவான்கள் சுவிசேஷகம் முழுக்கோ இந்த கிறிஸ்தவ தேசங்கள் இந்த கிறிஸ்தவ சபைகள்னால உபத்திரவப்படுத்தப்பட்டான். ஆனா தேவன் தலையிடல காத்திருந்தான் அவருடைய பழிவாங்குதலின் நாள். கர்த்தர் அவருடைய பரிசுத்தவான்கள அந்த அமைப்புகள் இருந்து முற்றிலும் மீட்டுக் கொண்டதுக்கு பின்பு அந்த பழிவாங்குதல் அவங்கள் மீது முழுவதுமாக அங்க நடக்குது என்று அங்க நாம பாக்குறோம். சோ இது இப்படியாக நடந்து முதல்ல அமைப்புகள் ரீதியா தேசங்கள் ரீதியா நடக்கிற இந்த ஒரு பழிவாங்குதல் பிரதர் எப்படி கம்ப்ளீட் பண்றாரு இந்த சாப்டர், அது தேவனுடைய பார்வையில ஒரு கிருபையாகவே இருக்கும். ஆக்சுவலா அது தேவனுடைய கோபம் அந்த அமைப்புகள் மேல. அதனால ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா கோபத்துல கூட அவருடைய கிருபை அங்க வெளிப்படும். ஏன் அப்படின்னா அவங்க இந்த தேசங்களா அமைப்புகளா நியாயம் தீர்க்கப்படும் போது வாங்கின அனுபவங்கள். அவங்க தனிப்பட்ட முறையில நியாயம் தீர்க்கப்படும் போது அவங்களுக்கு இன்னுமே உதவியாக இருக்கும். சோ தேவனுடைய நீதி என்ன எதிர்பார்க்குது அதுக்கு விரோதமா செயல்பட்ட என்ன என்ன தண்டனைகள் என்ன பலன் கிடைக்குது? கீழ்படிஞ்சா என்ன கிடைக்கும்? இப்பவே கொஞ்சம் படிப்பனைகள் கற்றுக்கொள்வாங்க, மறுபடியும் ஒரு ஆட்சியத்தில் தனித்தனி உயிர் தழுதலை பெற்று தனித்தனியா நியாயத்தீர்க்கம் போடும் போது இந்த அனுபவங்கள் அவங்க அவருடைய தனிப்பட்ட நியாயத்தீர்ப்புல அவங்க இன்னும் சீக்கிரத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு அங்க உதவும். சோ இது தேவன் நீதியாய் அவர்கள் மீது எடுக்கிற ஒரு நியாய தீர்ப்பு நடவடிக்கையாக இருந்தாலும், அதுல அவங்களுக்கு கஷ்டங்கள் உபத்திரவங்கள் இருந்தாலும், அது கூட ஒரு கிருபையாக வெளிப்படும். எப்படின்னா தனிப்பட்ட நியாய தீர்ப்புல அவங்க வரும்போது அவங்களுக்கு அது ஆசீர்வாதமாகவே அமையும். பழி வாங்கும் நாள் சுவிசேஷகத்தின் முடிவில் இவ்விதமாக சம்பவிக்கும் என்று இந்த முதல் பாடத்தில் சகோதரர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த முதல் பாடம் நம்ம முடிவுது. அடுத்த முறை நாம் வரும்போது இரண்டாவது பாடம் நம்ம பார்க்கலாம். தேவன் தாமே நம் யாவையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.